என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. இந்த சிலுவை காட்சியை கொஞ்ச நேரம் நம்ம பார்த்தோம். பார்க்கும்போது இயேசு எதற்காக மரித்தார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, நான் பல காரணங்கள் சொல்லலாம், பல காரணங்கள், நித்தியமே முடிக்க முடியாது காரணங்கள்னால, பல காரணங்கள், அவர் மரிப்பதனால வந்த நன்மைகள். ஏழு காரணங்களை வேகமா சொல்றேன், அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. ஏழு காரணங்களும் ஒரு டைமண்ட் மாதிரி, ஒரு டைமண்டுடைய பக்கங்கள் மாதிரி பாருங்களா, ஒரு டைமண்டை பார்த்தாவே நம்மள உருக்கிடும். ஏழு டைமண்ட், ஏழு காரணங்கள் சொல்றதுக்கு காரணம் என்ன, அது முடிவே இல்லை, ஏழு தான் இல்லை, பல காரணங்கள் இருக்கு. இயேசு ஏன் மரித்தார், இது முயல நம்ம பார்ப்போம். முதலாவது இயேசு ஏன் மரித்தார், கலாத்தியர் 3:13 என்ன சொல்லுது பாருங்களேன்.
படத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார்.
ஏன் கிறிஸ்து மரித்தார், முதலாவது காரணம், தேவன் நம்ம மேல இருக்கிற கோபாக்கினைய அவர் நீக்கும்படிக்கு, நம்ம மேல இருக்கிற தேவ கோபம், the wrath of God, நம்ம மேல ஆதாமின் மூல பாவத்தின் காரணமாகவும் நம்மளுடைய சொந்த பாவத்தின் காரணமாகவும் தேவனுடைய நித்திய கோபாக்கினை நம்ம மேல இருந்துச்சு, the wrath of God நம்ம மேல இருந்துச்சு. அந்த கோபத்தை தான் நீக்கும்படி அவர் மரித்தார். ஏன் அந்த வசனம் என்ன போட்டிருக்கு, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மளை மீட்டு கொண்டார் போட்டிருக்கு இல்லைங்களா. அவர் தாமே, அவர் தாமேன்னு வந்துச்சுன்னா அவர் வாலண்டரியா, அவர் விருப்பத்தோடு, யாருமே அவர் கட்டாயப்படுத்தல, விருப்பத்தோடு நியாயப்பிரமாணம் நம்ம மேல வர வேண்டியிருந்த தேவ கோபம், நியாயப்பிரமாணத்தை உடைத்ததுனால வர வேண்டிய சாப கோபம் அவர் மேல அவர் எடுத்துக்கிட்டார். அவர் மேல் எடுத்துக்கிட்டு லீகலா ஸ்ட்ரிக்டா தேவன் நியமிச்ச முழுமையான தண்டனையை அவர் மேல் எடுத்துக்கிட்டு அவர் அந்த கோபத்தில் இருந்து நம்மளை நீங்களாக்கினார் பாருங்களேன். இது நம்மளை அதிசயத்துல நிரப்பணும், அதிசயத்துல நிரப்பணும் பாருங்களேன். அவர் பட்ட பாடுகள் சகலமோ, சரீரமோ ஆத்மாவோ மனது பிரகாரம் பட்ட பாடுகள் எல்லாமே இந்த நோக்கத்துக்காக, புரியுதுங்களா. இந்த நோக்கம் தேவன் நம்ம மேல வச்சிருக்க கடவுளுடைய மகாபெரிய கோபம், அந்த கோபத்தை தான் முழுமையாக உறிஞ்சி தன்மேல் உறிஞ்சுகிட்டார். ஒரு கோபம் நம்ம மேல வராதபடிக்கு தன்மேல் உறிஞ்சி அந்த கோபாக்கினியின் பாத்திரம், அந்த பாத்திரத்தை முழுமையா கொஞ்சம் கூட வைக்காம தான் முழுசா குடிச்சு அது திருப்பி ஒரு டிராப்பும் வைக்காம முடிந்ததுன்னு கத்திட்டார். ஏன், நம்ம மேல வர வேண்டிய அந்த கோபாக்கினை தன்மேல் அவர் எடுத்துக்கிட்டார். The wrath of God அவர் மேல போனதுனால. கடவுள் நீதி உள்ளவர், வேதம் என்ன சொல்லுது, அவர் வளைக்க முடியாத நீதி உள்ளவர், the inflexible justice of God. அவர் பாவத்தை தண்டிக்காம விடமாட்டார் பாருங்க, ஒரு பாவமோ அந்த பாவத்துக்குரிய தண்டனையை கொடுக்காம அவர் விடவே மாட்டார், கொடுத்தே கொடுப்பார். அதுக்குதான் பரிகார பலி, கோப நிவாரண பலி என்றோம். இயேசுவர் என்ன பண்றாரு, கோபத்தை நிவர்த்தி செஞ்சார், கடவுளுடைய கோபத்தை. அவர் பயங்கரமான இன்ஃபிளெக்சிபிள் ஜஸ்டிஸ் உள்ளவர், ஒரு பாவத்தையும் அவர் விட மாட்டார் பாருங்களேன். அவர் எந்த அளவுக்கு நீதி உள்ளவர் பாருங்களேன், ஒரு பாவத்தையும், ஒரு பாவம் செஞ்சவனையும் அவர் விடவே மாட்டார், அந்த பாவத்துக்கு தண்டனையை தன்மேல் எடுத்துக்கிட்டார். எங்க பார்க்க முடியும் கடவுள் ரொம்ப இன்ஃபிளெக்சிபிள் ஜஸ்டிஸ், வளைக்க முடியாத நீதி உள்ளவர், எங்க தெரியுமா பார்க்க முடியும், சிலுவையில தான் பார்க்க முடியும். ஏன்னா ஒரு ஜட்ஜ் எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்னு எங்கங்க பார்க்க முடியும், அவங்க பையன் குற்றவாளியா வரும்போது தான் பார்க்க முடியும் ஒரு ஜட்ஜ் எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் இல்லைங்களா. என் பையன், நான் ஒரு ஜட்ஜு, என் பையன் குற்றம் செஞ்சிருக்கிறான், அவனுக்கு நான் மரண தீர்ப்பு கொடுக்கணும், எஸ் மரண தீர்ப்பு கொடுங்கன்னா அம்மா அவர் எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. கடவுள் எவ்வளவு நீதி உள்ளவரா இருந்தா நம்மளுடைய பாவங்கள் தன்னுடைய பையன் மேலேயே வந்தாலும் அந்த பையனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை தான் கொடுத்தார், கொஞ்சம் கூட குறைக்கல. கொண்டு வா அந்த பாவியே நீதி சொல்லுது, அவனுக்கு தண்டனை கொடுக்கணும், கொண்டு வா. அவரு வராரு, பிதாவே அந்த பாவி பதில் என்ன தண்டியும், உன் நீதி திருப்தி ஆவதற்கு என்ன தண்டியும், நான் அவனுடைய சப்ஸ்டிடியூட் இல்லைங்களா, அவனுக்கு பதிலாக என்ன தண்டியும். அவரு வந்தார், சரி வர, நீ சப்ஸ்டிடியூட்டா, ஓகே அந்த பாவி விடுதலை. மகனே, நீ என்னுடைய சொந்த மகனா இருந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன், அந்த பாவத்துக்குரிய தண்டனையை முழுமையா உனக்கு கொடுத்தே தீர்வேன் அப்படின்னு சாட்டை உயர்ந்து அடிக்கணும்னு நீதியின் சாட்டை. ஐயோ புள்ளையாச்சேன்னு அவர் நீதி சும்மா இருக்குமா? நெவர். புள்ளையா இருந்தாலும் பாவிக்கு நீ பரிகாரம் செய்கிறனா, வந்ததுனால அடியா அடிச்ச அந்த கோபத்தை, நம்ம மேல நித்தியமா வர வேண்டிய கோபத்தை தன்மேல் தான் சுமந்து நம்மளை நீங்களாக்கினார். கடவுள் இயேசு ஏன் மரித்தார்? நம்ம மேல வரவேண்டிய கோபத்தை தன்மேல் எடுத்துக்கிட்டு அந்த கோபத்துக்கு நம்மளை நீங்களாப்பதற்காக அவர் மரித்தார். இரண்டாவது ஏன் மரித்தார்? நமக்காக ஒரு பரிபூர்ண நீதியை சம்பாதிப்பதற்கு மரித்தார். The perfect righteousness, பரிபூர்ண நீதி இல்லைங்களா? அதை நீங்க வீட்டில் வந்தா படிச்சுக்கலாம். 2 கொரிந்தியர் 5:21 படிங்களா, ஒரு வாட்டி பார்ப்போம். 2 கொரிந்தியர் 5:21
நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார்.
பாருங்களா, நாம் அவருக்குள் நீதியாகும்படிக்கு. Why did Jesus die? ரெண்டாவது காரணம் என்ன? To purchase a perfect righteousness for us. ஏனா கடவுளுக்கிட்ட போகணும், கடவுளுக்கு முன்னாடி போகணும்னா நீதி இல்லாம போகவே முடியாது. பாருங்களா, நீதி மஸ்ட். கடவுள் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும், கடவுள் நம்மளை பார்த்துக்கணும்னா, முகத்தை பார்க்கணும்னா நீதி இல்லாம அவர்கிட்ட போகவே முடியாது. ஆனா அந்த நீதி தான் சுத்தமா நம்ம கிட்ட இல்லை. ரோமர் 3 போட்டிருக்கு, ஒருவனும் நீதிமான் அல்ல, ஒருத்தனும் நீதிமான். நீதின்றதே நம்ம கிட்ட இல்ல. சுத்தமா நம்ம செய்யற பெரிய கண்ணியமான தியாகமான காரியமோ, பெரிய நல்ல காரியமோ, வேதத்துல ஐசாயால அழுக்கு கந்தைன்னு போட்டிருக்கு, கடவுளுக்கு அருவறுப்பு. நீதின்றதே நம்ம கிட்ட இல்ல. அந்த தேவன் என்ன செஞ்சாரு? நம்மள தேவன்கிட்ட ஒப்புருவாக்குவதற்காக, முழுமையாக குறைவில்லாத நீதியை சம்பாதிப்பதற்காக அவர் நம்ம நீதியை சம்பாதிக்கணும் என்பதற்காக பாருங்களேன், பாவம் இல்லாத அவர், அதான் போட்டிருக்கு இல்லைங்களா? பாவம் இல்லாத போட்டிருக்க, பாவம் அறியாத அவர், பாவமே அவருக்கு தெரியாது. உன்னால யோசிக்க முடியுமா? இது நியூ சின். அவர் பாவத்துல உள்ள நோக்கத்திலையும், நம்ம இருதயத்திலையும், சிந்தனையிலையும், கற்பனையிலையும், வார்த்தையிலையும், செயலையும் பாவம்ன்றதே அவருக்கு தெரியாதா? நம்ம உள்ளுக்குள்ள உள்ளாந்திரத்துல வருகிற முதல் உணர்வு கசப்போ வெறுப்போ பாவம் அங்கதானே ஸ்டார்ட் ஆகுது. அங்கேயே அவருக்கு தெரியாதான் பாவம் எவ்வளவு பியூரா இருக்கணும். அவர் பாவமே அறியாதவர். இந்த உலகத்தில் பிறந்து ஏழையா பிறந்து ஒரு பிள்ளைங்க, நம்ம சின்ன பிள்ளைங்க ஏழை காரியங்களை பிறக்கும் போது எவ்வளவு பாவம் செய்யறதுங்க, எப்படி எல்லாம் பேசிடுதுங்க. சின்ன பிள்ளையிலிருந்து அவர் வளர்ற கால வரைக்கும் எந்த ப்ரெஷர்ஸ் இருந்தாலும் பாவமே அவர் செய்யல. யோசிச்சு பாருங்களேன், பாவமே. அவர் வாலிபத்துல மனுஷனா ஊழியம் செய்யும் போது சுத்தி தன்னை கொலை செய்யணும்னு பாக்குறாங்க, சுத்தி தன்னை பேய் பிடிச்சவன், பைத்தியம் பிடிச்சவன் சொல்றாங்க. அவருக்குள்ள இருந்து ஒரு பாவமும் வரலையா? யோசிச்சு பாருங்களேன், பா உச்ச கட்டத்துல கூட்டு போய் சிலுவையிலையும் அரைஞ்சு முடிச்சு பாத்துட்டாங்க, பாவமே வரல. யோசிச்சு பாருங்களேன், அவர் நம்மை போலவே சோதிக்கப்பட்டும் ஒரு பாவமும் செய்யல. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? நம்ம போலவே சோதனை வந்து அது சீப்பா நினைச்சுக்கிறோம். அப்படி இல்லைங்க, நமக்கு 1 kg வெயிட்டா நம்மளால தாங்க முடியும், 2 kg இல்ல 3 kg சோதனை வந்துச்சுன்னா போயிரு உழுதுடுவோம். அவருக்கு 1 kg வந்துச்சு, 2 kg வந்துச்சு, 10 kg வந்துச்சு, 20, 100, 1 ton, 1000 ton, 10,000 ton வந்தாலும் பாவமே செய்யாம நின்னார். என்ன சோதனை நமக்கு? 2-3 அவ்வளவுதான், உளுந்துருவோம் நம்ம. அவருக்கு டன் டன்னா சோதனை வந்தாலும் பாவமே செய்யாம இருந்தார். யோசிச்சு பாருங்க, பாவம்னா என்னங்க? என்ன பாவம்னா? நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். பெரிய பாவம்னா என்ன? பெரிய பாவம்னா என்ன? பெரிய கட்டளையை மீறுறது பெரிய பாவம் இல்லைங்களா? முதல் பிரதானமான கட்டளை என்ன? உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு பலத்தோடு நேசிப்பாயாக. அதான பிரதான கட்டளை. அந்த கட்டளைய நம்ம 1 நிமிஷமும் நமக்கு நிறைவேற்றுறதில்லை. நிறைவேற்றுறீங்களா யாராவது? 1 நிமிஷமாவது உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு நம்ம நேசிக்கிறோமா? இல்ல, நேசிக்கிறதே இல்லை. ஆனா அவர் 1 மில்லி செகண்டும் அப்படி இல்லாம இருந்ததே இல்லை. ஒவ்வொரு செகண்டும் தன் முழு வாழ்க்கையிலேயே முழு இதயத்தோடு முழு ஆன்மாவோடு முழு பலத்தோடு தன் தேவனை நேசிச்சு வாழ்ந்திருக்கிறார். பரிபூர்ணமா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, பாவமே அறியாத அவரு அதிசயமான அதிசயம். அந்த வசனம் என்ன போட்டிருக்கு? அவர் பாவத்தை சுமந்தார்னு போடல, என்ன போட்டிருக்கு? பாவமானார். என்ன என்ன தைரியங்க அந்த வசனத்துக்கு, பவுலுக்கு அப்படி எழுதுறதுக்கு. அவரை போய் பாவமானார், அது எவ்வளவு பயங்கர வார்த்தை தெரியுமா? அவர் பாவமானார்னு போட்டிருக்கு பாருங்களேன். அவர் வந்து பாவத்தை ஒரு பிளேட்ல சுமக்கல, ஒரு குச்சியில தூரத்துல இருந்து சுமக்கல. நம்ம செஞ்ச அசிங்கமான அவலட்சணமான பாவத்தை எந்த அளவுக்கு தன்மேலேயே தன் உடம்புலயே மெய்யாகவே அவர் சுமந்தாருன்னா அவரே பாவம் ஆயிட்டார். வண்டர் ஆஃப் இட், பாவம் அறியாத அவர் பாவமே ஒத்துக்காத பரிசுத்த பரிசுத்த பாவமே அறியாத அந்த ஆத்மா அந்த அளவுக்கு பாவம் படணும், பாவமே ஆகணும்னு அதுக்கு தாங்க துடிச்சாரு என் தேவனே. அதுக்கு தாங்க அந்த காட்சி, அவர் முகத்தை பார்த்திருக்கணுமே சிலுவையில, என்ன மாதிரி இருக்கும் அப்பா, பயங்கரமா இருந்திருக்கும் பாருங்களேன். அவர் பாவமானார், ஏன் எதுக்காக அப்படி ஆனார்? நாம் தேவனுடைய நீதி, to purchase a righteousness for us, நமக்கு நீதியை வாங்கி தர்றதுக்கு, தேவனுக்கு முன்பதாக நாம் நீதிமான்களா காணும்படிக்கு. என்ன தெரியுமா, அந்த வண்டர் ஆஃப் வண்டருங்க கிறிஸ்துவோட சிலுவை. அந்த நீதியை நம்ம வாங்கறதுனால எந்த அளவுக்கு நீதியை வாங்கி கொடுத்துட்டாருன்னா, கடவுள் போனா போட்டவன நரகத்துக்கு அனுப்ப மாட்டேன், போனா போட்டவன் பாவத்தை மன்னிச்சிடறேன்றது மாத்திரம் இல்ல, நான் அந்த அளவுக்கு நீதியை வாங்கினதுனால எனக்கு பரலோக சகல சுதந்திரமும் எனக்கு சுதந்திரவாளியா நான் மாறிட்டேன். கடவுள் எனக்கு ஹெவன கொடுக்காம போனார்னா கடவுள் எனக்கு அந்நியாயம் செய்யறாரு. ஏன்னா நான் நீதி, இயேசுடைய நீதியை சுமந்திருக்க, அந்த நீதி பரலோக சகல சுதந்திரங்களையும் எனக்காக வாங்கிருச்சு. புரியுதுங்களா? இயேசு நம்மள வெறும் சாபத்துல இருந்து பாவத்துல இருந்து நெகட்டிவா காப்பாத்துறதுக்கு மாத்திரம் மறிக்கல, பரலோகத்துல கடவுள் உடன்படிக்கையில கொடுக்கக்கூடிய சகல ஐஸ்வர்யங்களையும் சம்பாரிச்சு நமக்கு கொடுத்துட்டாருங்க. யோசிச்சு பாருங்க, அவர் நீதி அந்த அளவுக்கு நீதி நமக்கு சம்பாரிச்சிருக்கிறார். ரெண்டாவது மூணாவது வேகமா பார்ப்போம். மூணாவது, ஏன் இயேசு மரிச்சாரு? ஆதாமுனால தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வலி மறைஞ்சு போச்சு, வெறுக்கப்பட்டுட்டோம், விரட்டப்பட்டுட்டோம், பேனிஷ்ட். அந்த வழியை திறப்பதற்காக, திறந்து நாம் தேவனிடத்தில் போய் சேருவதற்காக பேதுருல சொல்றார், இயேசு நமக்காக பாடுபட்டு இதெல்லாம் எதுக்காக செஞ்சது? தேவனிடத்தில் நம்மளை கொண்டு போவதற்காக. இயேசு சிலுவையில பட்ட பாடு நிச்சயமாக நம்மளை கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திரும், அதுக்காகத்தான் பட்டாருன்னு 1 பேதுரு 3:18 போட்டிருக்கு, நீங்க பாத்துக்கலாம். கடைசியில கடவுள் என்ன சொல்ல போறாரு? உடன்படிக்கை சகல ஆசீர்வாதங்களை நம்ம கொடுத்துட்டு, இவர்கள் என்னுடைய ஜனங்கள், நான் அவருடைய தேவன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மூணாவதாக நமக்கு வழி திறந்தார். நாலாவதாக, இயேசு எதற்காக மரித்தார்? கலாத்தியர் 3:13 ஒருத்தர் படிங்க.
மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார்.
அப்புறம்
ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று.
கேள்விப்பட்டிருக்கீங்களா, இயேசு எதற்காக மரித்தார்னா, பரிசுத்தாவின் வரத்தை நம்மளுக்கு வாங்கி கொடுப்பதற்காக மரித்தார். இயேசு மரித்த அந்த வசனம் தான் போட்டிருக்கு. அந்த வரம் வந்து ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆவி வாக்குத்தத்தம். எதை குறித்த வாக்குத்தத்தம்? ஆவியை குறித்த வாக்குத்தத்தம், பரிசுத்தாவியை குறித்த வாக்குத்தத்தம், இன்வெல்லிங் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவி குடியிருக்கக்கூடிய வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் கொடுத்தாரு. அது வாங்கி கொடுக்கும்படிக்கு அவர் சாபமானார். பாருங்களேன், ஏன் ஆவி நமக்கு ரொம்ப முக்கியம் பாருங்களேன். பரிசுத்தாவி இல்லாம நம்மளால என்னங்க செய்ய முடியும் தெரியுதா? பரிசுத்தாவி இல்லாம ஒண்ணுமே நடக்காது. இயேசு வந்து நமக்கு தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களும் வாங்கி தருவதற்காக மறிக்கல, அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு அதை உணர்வதற்கே நமக்கு ஹோலி ஸ்பிரிட் தேவை. அதுக்காகவும் அவர் மறித்தார். அதான் அந்த வசனம் போட்டிருக்கு. பரிசுத்தாவியை நம்மளுக்கு வாங்கி கொடுப்பதற்கு, அவர் எண்ணி முடியாத விலையற்ற பெரிய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிப்பதற்காக, அதை உணர்வதற்காக பரிசுத்தாவி. பரிசுத்தாவியை பத்தி பல காரியங்கள் சொல்லலாம். இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன் வேதத்துல போட்டிருக்கு. இயேசுடைய ஆவி, இயேசுடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வந்தாதான் பரிசுத்தாவி உள்ள மனுஷன்தான் அப்பா பிதாவேன்னு அவன் கூப்பிடுற மாதிரி வேற யாருமே கூப்பிட முடியாது. இயேசு கூப்பிடுற மாதிரி அவன் கூப்பிட முடியும். பிதாவுடைய மடியிலேயே போய் உட்கார்ந்துகிட்டு செல்லம் கொண்டாட முடியும். ஆண்டவருடைய மார்புல போய் சாஞ்சுகிட்டு இருக்க முடியும். ஏன் ஆவி இருந்தால் தான், இயேசுடைய ஆவி நமக்கு வாங்கி கொடுக்கணும். அவங்கதான் அப்பா பிதாவேன்னு கூப்பிட முடியும். ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன், தேவனோடு ஐக்கியத்தை அனுபவிக்கிறதுக்கே அந்த ஆவியானவர் தேவை. இன்னும் ஆவியானவர் இஸ் தி ஸ்பிரிட் ஆஃப் மார்டிஃபிகேஷன் இருக்கு, பாவத்தை கொல்றது. பாவத்தை எப்படிங்க கொல்றது? சிலுவை பக்கம் பாக்குறோம் பாவம் எவ்வளவு மோசம்னு. பாவத்தை அழிக்கிறது யாருனால முடியும்? நம்ம சொந்த முயற்சினால முடியுமா? ட்ரை பண்ணி பார்ப்போமே, ஃபெயிலியர் தான். ஆவியை கொண்டு மாம்சத்தின் கிரியைகளை கொன்னால் நீங்கள் பழைப்பீர்கள் வேதம் சொல்ல. நம்ம வாழ்க்கையில எத்தனை பாவத்துல நம்ம இருந்திருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. சில பாவங்கள்லாம் ஏங்க போனது காரணம், சில பாவங்கள்லாம் விட்டு வந்தது காரணம் நம்மள மார்பு தட்டிக்கிறதுக்கு இல்லைங்க. ஹோலி ஸ்பிரிட் செஞ்சிருக்கிறார் நம்ம வாழ்க்கையில. ஹோலி ஸ்பிரிட்டுக்கு நம்மளை மாத்தி இருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார் அந்த ஹோலி ஸ்பிரிட். அப்புறம் ஹோலி ஸ்பிரிட் வந்து இஸ் ஸ்பிரிட் ஆஃப் இன்டர்செஷன் போட்டிருக்கு, பரிந்து பேசுற ஆவி. நம்ம ஜபம் பாருங்களேன், என்ன ஜபம் பண்றோம்? ஆனா நமக்காக நம்ம சொல்லி முடியாத பெருமூச்சுகளோடு ஹோலி ஸ்பிரிட் தான் பிரேயர் பண்ணி நம்ம உயிரே காப்பாத்தி வருது. இயேசு மாத்திரம் பரிந்து பேசல, ஹோலி ஸ்பிரிட்டும் நமக்குள்ள பரிந்து பேசி நம்ம ஆத்ம உயிரை காத்து வர்றது ஹோலி ஸ்பிரிட் தான். இதெல்லாம் நடக்கணும், யோசிச்சு பாருங்க. நம்ம அனுபவிக்கிற சகல காரியங்களும் இயேசு மாதிரி நம்மள மாத்திரவர் ஹோலி ஸ்பிரிட். நமக்குள்ள சீரழிந்த பாவிகள் நமக்குள்ள இருந்து நம்ம மாறவே மாட்டோம். சிறுத்த தன் புள்ளிய மாத்த முடியுமான்னு வேதம் சொல்லுது. அது மாத்த முடியுமா? அந்த மாதிரி மாறா ஜென்மங்களான நம்மள உண்மையாவே கொஞ்சம் கொஞ்சம் மாறுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உண்மையாவே மாற்றம் இயேசு மாதிரி கொஞ்சம் மாறி வர்றதுக்கு காரணம் ஹோலி ஸ்பிரிட். முடியாத இந்த ஜென்மத்துக்குள்ள குடியிருந்து மாத்தி மாத்தி வர்றது வந்து ஹோலி ஸ்பிரிட். அதுக்காக அவர் மறிச்சிருக்கிறாரு. அந்த ஹோலி ஸ்பிரிட்ட நமக்கு வாங்கி கொடுக்கணும். அவர் இல்லைன்னா ஒன்னும் நடக்காது. அவர் நம்மளுடைய ரீஜெனரேஷன், நம்முடைய மறு ஜென்மத்தில இருந்து நம்மளுடைய மகிமைப்படுத்துதல் வரைக்கும் எல்லாத்தையும் நடத்தி முடிவு எடுத்து போய் கர சேர்க்கிறவர் ஹோலி ஸ்பிரிட் தான். அவர் வாங்கி கொடுக்கணும்னு, அவர் வாங்கி கொடுக்கணும்னு நமக்கு மறிச்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்க. சரி, அஞ்சாவதாக வேகமா பார்ப்போம். அஞ்சாவதாக இன்னும் ஒரு பாயிண்ட், இயேசு எதற்காக மறிச்சாரு? ஒரு வசனம் படிப்போமே, 2 கொரிந்தியர் 5:15.
பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கு என்று பிழைத்திராமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் என்றும் நிதான் இருக்கிறோம்.
இயேசு அஞ்சாவது காரணம் எதற்காக மறிச்சார்னா, இது ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். நாம் சுயநலத்துக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கையை உடைச்சு இயேசுக்காக வாழ்றதுக்காக ஒரு வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தணும். அப்படிப்பட்ட ஜனங்களை ஏற்படுத்துன்ற நோக்கத்துக்காகத்தான் அவர் மறிச்சார்னு அந்த சொல்லுது. சுயநல வாழ்க்கை, ஆதாம் பாவத்துல விழுந்த பிறகு கடவுளுக்காகவே வாழ்ந்த மனுஷன் என்ன ஆயிடுச்சு? இன்னமே எனக்காகத்தான் நான் வாழுவேன், என் விருப்பம், என் இஷ்டம், எனக்காக. சுயநலம் வந்துருச்சு பாருங்களேன். பாவத்துல விழுந்ததுக்கு காரணம் தான், பாவத்துல விழுந்தது மனுஷன் எப்படி வெளிப்படுத்துறான்? சுயநலத்துக்காக வாழ்றது. யாரை பத்தியும் அவனுக்கு அக்கறை இல்லை, அவனை பத்தி தான் அவனுக்கு அக்கறை, கடவுளை பத்தி அக்கறையே இல்லை. ஆனா இயேசு மறிச்சது எதற்காக? நாம் இனிமேல் நமக்காக, படிங்க அந்த வசனம், பிழைத்திருக்கிறவர்கள் இனிமேல்
தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்கு என்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் என்றும்
பாருங்களேன். இயேசு மறித்ததுடைய நோக்கம் என்ன? நாம் நமக்காக பிழைத்திருக்காமல் அவருக்காக பிழைத்திருக்கும்படி, நாம் மறித்து நமக்காக மறித்து அவருக்காக பிழைத்திருக்கும்படி அந்த நோக்கத்துக்காக அவர் மறிச்சார். யோசிச்சு பாருங்க. ஆகவே ஒரு கிறிஸ்தவ அடிப்படையா சுயநலத்துக்காக வாழ்றதுன்றது அவனுடைய குறிக்கோள், வாழ்க்கையின் குறிக்கோள் சுயநலம் இருக்காது பாருங்க, இயேசுதான் இருக்கும். இல்ல அவங்க சிந்தனை முறை, வாழ்க்கை முறை சுயநலமா இருந்துச்சுன்னா இயேசு எதற்காக மறித்தாரோ அதனோட பலன் உங்க வாழ்க்கையில இன்னும் ஃபேஸ் இட், அது இன்னும் வரல. சுயநலமா நீங்க வாழ்றீங்கன்னா, சுயநலம் தான் எனக்கு முக்கியம் இயேசுவை விடன்னு நீங்க வாழ்றீங்கன்னா, இயேசு யார் யாருக்காகலாம் மறிச்சாரோ அதனோட பலன்கள் வந்து போய் உள்ளுற பலன்கள் இதுதான். ஹோலி ஸ்பிரிட் அவங்களுக்கு வரும், அவங்களுக்கு நீதி கிடைக்கும், அதெல்லாம் கிடைக்கிறது எவ்வளவு உண்மையோ, அவங்க வந்து இன்னுமே சுயநலத்துக்காக, விசுவாசம்னாவே என்னங்க, விசுவாசம்னா இன்னுமே என்ன நான் பார்க்காம இன்னொருத்தர் மேல பாக்குறது தான் இல்லைங்களா, அவே ஃப்ரம் செல்ஃப், அதான் ஃபேத், ஐ டோன்ட் சி மை செல்ஃப். அவரை பார்க்கற அவருக்காக வாழ்றதுதான் சுயநலமா இன்னும் அடிப்படையா வாழ்க்கை இருக்குது அப்படின்னா இயேசுடைய மரணத்தின் பலாபலன்கள் இன்னும் வரலன்னு அர்த்தம். இன்னும் வரல பாருங்க. ஒன்னு இந்த வேதம் உண்மையா இருக்கணும், இல்லைன்னா நம்ம நினைச்சுக்கிறது பொய்யா இருக்கணும் இல்லைங்களா. அதை யோசிச்சு பாருங்க. சுயநல வாழ்க்கை, இதுக்காகவே இயேசு சாகும் போது தன்னுடைய மனதில் இதை வைத்து மரித்தார்னு இந்த வசனம் வருது. நம்ம உயிரோடு இருக்கிறவர்கள் அவங்களுக்காக உயிரோடு இருக்காமல் தனக்காக பழைத்திருக்கும்படி பாருங்களேன். ஏன் எப்படி பழைத்திருக்கிறது? என்னுடைய நேரம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வேலை, என்னுடைய குடும்பம், எல்லாமே நான் செய்யறது எதுக்காக? இயேசுக்காக. அதாங்க சேவ் மேன் இல்லைங்களா. சரி, ஆறாவது காரணம் ஏன் இயேசு மரித்தார், தீத்து 2:14. முதலாவது தேவ கோபத்தை நீக்கும்படிக்கு, நீதியை சம்பாதிக்கும்படிக்கு, தேவனுக்கும் நமக்கும் ஒரு வழியை திறக்கும்படிக்கு, பரிசுத்தாவின் வரத்தை நமக்கு கிடைக்கும்படிக்கு. அஞ்சாவது சுயநல வாழ்க்கையிலிருந்து இயேசுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்காக அவர் மரித்தார். படிங்க தீத்து 2:14.
அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார்.
ஆறாவது காரணம் என்ன சொல்லுது இந்த வசனம்னா, உண்மையாவே பரிசுத்தமா வாழ்ற ஒரு ஜனங்களை ஏற்படுத்தணும் என்பதற்காகத்தான் இயேசு மரிச்சார். பக்தி பரிசுத்தம் இல்ல, முகம் பரிசுத்தமாதி மூஞ்ச வச்சுக்கிட்டு வர்றவங்க இல்ல, உண்மையாவே பரிசுத்தமா வாழ்றவங்க உண்மையா, அதுக்காகத்தான் இயேசு மரிச்சார். சகர அக்கிரமங்களிலிருந்து சுத்திகரித்து போட்டிருக்கு பாருங்களேன். ஏன் இந்த அளவுக்கு ராடிக்கலா வாழணும், ஏன் இப்படி வாழணும் நம்ம வித்தியாசமா உலகத்தோடு, ஏன் இயேசு வருகைக்காக நம்ம இருக்கணும்? ஏன்னா அது அப்படி நம்ம வாழலைன்னா இயேசு எதுக்காக மரிச்சாரோ அதை நம்ம நிறைவேற்றல கொச்சப்படுத்துகிறோம்னு அர்த்தம் பாருங்களா. இயேசு இதற்காகத்தான் மரிச்சார், இதற்காகத்தான் மரிச்சார். தேவனுடைய கிருபை சகல அக்கிரமங்களிலிருந்து சுத்திகரிக்கப்பட்டு எப்படி இருக்கணும், நற்கிரியைகளுக்கு நற்கிரியைகளை செய்ய வைராக்கியமா உள்ள ஜனங்கள் பாருங்களேன். நற்கிரியைகள், நல்ல கிரியைகளை செய்யணும். தேவனுடைய கிருபை நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது, நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு நற்கிரியைகள் நமக்கு உதவாது பாருங்களேன். நம்முடைய சொந்த நீதியில நம்ம நற்கிரியைகளை ரட்சிக்கப்பட முடியாது. ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த ரட்சிப்பின் நன்றியில ஆண்டவருக்கு செய்யற நல்ல கிரியைகள் தேவன் ஏற்றுக்கொள்றது மாத்திரம் இல்ல, நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளமே அதுதான். கிரியைகள் இருக்குதா? விசுவாசம் இல்லாத கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. நீ விசுவாசினா கிரியைகள் இருக்கணும், நற்கிரியைகள் இருக்கணும். என்ன கடைசியில நியாய தீர்ப்புல சொல்லிடாதீங்க, அங்க பாஸ்டர் என்ன ரட்சிக்கப்பட்டுட்டேன்ட்டாரு அதனாலதான் நான் நம்பிட்டேன்னாதீங்க. நற்கிரியைகள் உங்க வாழ்க்கையில இல்ல அப்படின்னா வேதம் சொல்லுது நீங்க ரட்சிக்கப்படல, உங்களுக்கு விசுவாசம் இல்லன்னு. சிலதான் இப்படி எல்லாம் சொன்னா பேசாரதான் ஆகுது ஆனா, பட் திஸ் இஸ் த ட்ரூத். வேதத்தை கண்ணாடியில் நம்ம பாத்துக்கணும், நற்கிரியைகள் இருக்கணும். நம்மள ஹோலினஸ் வந்து வெறும் நெகட்டிவ் இல்லை, நான் பாவம்லாம் செய்யலங்க, அதெல்லாம் செய்யலங்க, ஜபம் பண்றேங்க, அது மாத்திரம் இல்ல, நற்கிரியைகளை செய்ய வைராக்கியமா இருக்கணும். அப்படின்னா என்ன, எனக்கு இயேசு கிட்ட வந்து 20 வருஷம் ஆச்சு, ஏதாவது ஒண்ணு இயேசுக்காக சொல்லிருட்டுமே உடனே குதிச்சு செய்யறது சேர்ல இருந்து, செய்யலாம் வாங்க செய்யலாம் வாங்க. ஒருத்தர் நம்ம ஃபாதர் இருப்பாரு 70 வயசு இல்லைங்களா, எத்தனை வருஷம் இயேசு அறிஞ்சிருக்காரு, எத்தனை அனுபவம் இருக்கு, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, குழந்தை மாதிரி குதிச்சு ஓடி போய் செய்வார். நடக்க கூட முடியாது மனுஷன், டயர்ட் ஆயிடுவார், ஆனா ஓடி போய் செய்வார். டிராக்ஷன் ஓடி போய் கொடுக்கிறாரு. என்ன செய்ய சொல்றீங்க? வைராக்கியங்க இயேசுக்காக நற்கிரியைகள் செய்யறதுக்கு அது இருக்கா? யோசிச்சு பாருங்க, வைராக்கியம் இருக்கணும். அதான் ஹோலினஸ் இல்லைங்களா, ஹோலினஸ். ஒரு மனுஷன் இது வரைக்கும் பாராப்ளீஜிக்கு ஒண்ணுமே இல்லை, இந்த விரல் ஒண்டி தான் வேலை செய்யுமா? உன்னால் நம்ப முடியுமா? என்னங்க செய்ய முடியும் விரலை வச்சுட்டு? இந்த விரல் ஒண்ணு தான் வேலை செய்யும். விசுவாசி எப்படி தெரியுமா காட்டுறாரு, இந்த விரல் ஒண்ணுதான் இருக்கு, இந்த விரலை வச்சு எல்லா ரிஃபார்ம் சர்ச்சஸ் டைரக்டரிய நான் ஏற்படுத்துற கம்ப்யூட்டர் வச்சுட்டு இப்படி படுத்துட்டு தான் இப்படி வச்சுட்டு இப்படி பண்றாரு, பண்ணி வெப்சைட் ஏற்படுத்துறாரு. ரிஃபார்ம் சர்ச்சஸ் எல்லாம் உலகத்துல எங்க இருக்குன்னா அவருக்கு வெப்சைட்டுக்கு போனா தெரியும், ரிஃபார்ம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னா அவர் வெப்சைட்டுக்கு படுத்துக்கிட்டு செஞ்சிருக்கிறாரு மனுஷன். அவர் அச்சீவ்மெண்ட் சபைகள்லாம் பேசிக்குவாங்க. ஏன் வெறும் விரல வச்சு, வெறும் விரல தான் வேலை செய்யுது எனக்கு, இங்கதான் வேலை செய்யுது, இதை வச்சு செஞ்சது. அதாங்க நற்கிரியைகள். முழுசா எல்லா காலம் வேலை செய்யுது, ஆனா இயேசுக்கு நான் ஒரு கிரியையும் செய்ய மாட்டேன்னா பாருங்க, அதான் ஆவலோடு நற்கிரியைகள் செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள், அதுக்காகத்தான் இயேசு மரிச்சாரு. அப்படி நம்ம வாழ்க்கை இல்லைன்னா எதுக்காக இயேசு மரிச்சாருன்னு எப்படிங்க நிறைவேற்றுறோம்? யோசிச்சு பாருங்க, சில நேரங்களில் சேர விட்டே நம்ம எந்திரிக்கிறது இல்லை. இதை செய்யலாமா? நான் வானா, அது முடியாது, இது முடியாது, அது முடியாது, இது செய்யாது. அதுல எனக்கு என்ன இருக்கும்? அதுல என் வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படும்? எனக்கு அது இருக்குதே, இது இருக்குதே, நான் வர முடியாது, இது செய்ய முடியாது, எனக்கு என்ன லாபம் அதனால? தங்களுக்காக வாழுகிறவர்களுக்கு இனிமே தங்களுக்காக வாழாமல் தாய் அவருக்காக வாழும்படிக்கு அவர் மரித்தார். இன்னுமே வாழுகிறவர்கள் எல்லா அசுத்தத்திலையும் சுத்திகரிக்கப்பட்டு நற்கிரியைகளுக்கு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கும்படிக்கு. அப்படி நம்ம எல்லாரும் இருக்குமா? சில பேர்லாம் இருக்கிறீங்க, ஆனா எல்லாரும் இருக்கீங்களா? அதான் கேள்வி. இல்லைன்னா இயேசு மரிச்சது கம்மியான வந்து எடுத்துறதுனால ஒன்னும் ஆக போறது இல்லை. பாருங்களேன், இயேசு எதுக்காக மரிச்சார் அதை பார்க்கணும். கடைசியாக இயேசு எதுக்காக மரிச்சார், கடைசியாக இயேசு எதற்காக மரிச்சார்? ரோமர் 8:32 தன்னுடைய குமாரனை தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லையா அப்படின்னு போட்டிருக்கு. இயேசு எதுக்காக மரிச்சார்னா, நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து பரலோகம் போற வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய சகல காரியங்களும் கிடைக்கும்படிக்கு நம்ம மரிச்சாரு. பாருங்களேன், அதை வச்சுக்கிட்டு குமாரனே கொடுத்துட்டாரு, காரை கொடுக்க மாட்டாரா, பங்களாவை கொடுக்க மாட்டாரா, 1 கோடி ரூபாய் கொடுக்க மாட்டாரான்னு சொல்றதுக்கு இல்ல, சகலத்தையும் கொடுப்பாருனா என்ன? நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து பரலோகம் போய் சேர்றதுக்கும் உனக்கு கார் வேணா காரை கூட கொடுப்பாரு, ஆனா பரலோகம் போய் சேரணும்னு அதுக்கு எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார், எல்லாத்தையும். அதான் எல்லாவற்றையும் கொடுப்பது. ஒரு பெரிய பணக்கார டைமண்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்டான், பல கோடி கார்மெண்ட்ஸ். அந்த டைமண்ட்ஸ் வச்சுன்னு போறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவர் கொடுக்க மாட்டாரு. அதான் அந்த வார்த்தை, டைமண்டே கொடுத்துட்டாரு, வேற எல்லாத்தையும் கொடுக்க மாட்டார். பரலோகத்தை பரலோகம் ஒன்னா இல்ல இயேசுக்கு முன்னாடி, அது எல்லாத்தையும் கொடுக்க மாட்டார், உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். அதான் இயேசு மரிச்சது 7 காரணங்கள். முதலாவது காரணம், தேவனுடைய கோபம் நம்ம மேல இருந்து நீங்கணும், பரிபூர்ணமான நீதியை நமக்காக சம்பாதிக்கணும், தேவனுக்கும் நமக்கும் ஒரு வழியை ஏற்படுத்தணும், பரிசுத்தாவின் வரத்தை நமக்கு வாங்கி கொடுக்கணும், நாம் இன்னுமே நமக்காக வாழாமல் சுயநல வாழ்க்கை வாழாமல் இயேசுக்காக வாழணும், இனிமேல் நாம் பரிசுத்தமா அக்கிரமங்கள்ல இருந்து சுத்திகரிக்கப்பட்டு நற்கிரியைகளை செய்ய வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கணும், 7வது நாம் பரலோகத்துக்கு போறதுக்கு சகல காரியத்தையும் வாய்த்தரணும் என்பதற்காக மறித்தார். ஆகவே இந்த நேரத்தில் நாம் கம்யூனியனுக்கு போவோம். இந்த நோக்கங்கள்லாம் வாழ்க்கையில நிறைவேறுகிறவர்களா இருக்கிறவங்களுக்கு தான் கம்யூனியன். பாருங்களேன், தேவ கோபாக்கில் நீக்கப்பட்ட நன்றியில சந்தோஷத்துல ஆனந்தத்துல இனிமே நான் எனக்காக வாழுகிறவன் அல்ல, தேவனுக்காக வாழுகிறவன், நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவன். ஒரு விரல இருந்தாலும் அந்த மனுஷன் நம்மளெல்லாம் வெக்க அடிச்சிடுறாரு. பாருங்களேன், ஒரு விரல வச்சுக்கிட்டு நம்மளெல்லாம் 5 விரல வேலை செய்யுது இல்லைங்களா, காலு வேலை செய்யுது, கையு வேலை செய்யுது, சில பேர்லாம் நம்ம ரொம்ப வெக்க அடிச்சிடுறாங்க. ஆனா நம்ம எல்லாம் இருந்து ஆயுசம் முடிச்சுட்டோம்னா என்னங்க பிரயோஜனம்? ஆயுசு முடிஞ்சு போகுது, நற்கிரியைகள் எங்க? இயேசு கேட்க மாட்டாரா? கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. ஆகவே தேவன் நமக்கு கம்யூனியன் எடுக்கும் போது இந்த நோக்கங்களை எல்லாம் நிறைவேற்றும்படிக்கு ஆண்டவரே என்ன ஆசீர்வதியோன்னு ஜபத்தோடு நம்ம எடுப்போம்.